ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रये अष्टप्रायेश भद्रेश नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्बोधिनिष्ठिकी ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் எட்டாவது அத்தியாயம் குந்தி மகாராயின் பிரார்த்தனைகள் பதம் 27. நமோ கிஞ்சன வித்தாய நிர்வத்த குணவிருத்தையே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதயே நம. நமோ கிஞ்சன வித்தாய நிர்வத்த குணவிருத்தையே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதயே நம. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய ஸ்ரீல பிரபுபா. பௌதிக ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களுக்கு எனது வணக்கங்கள். ஜட இயற்கையின் குணங்களின் செயல் விளைவுகளுடன் தங்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. நீங்கள் சுயதிருப்தியுடையவர் என்பதால் சாந்த சொருபியாகவும் அத்வைதிகளின் தலைவராகவும் இருக்கிறீர்கள். பொருளுரை: உண்மையில் ஒரு ஜீவராசிக்கு சொந்தமாக இருப்பது ஒன்றுமில்லை. ஆகவே எதையும் அவனால் துறக்கவும் முடியாது என்பதுதான் உண்மை. ஒரு ஜீவராசி அதிக மதிப்புள்ள ஒன்றை அடைவதற்காக ஏதேனும் ஒன்றை துறக்கிறான். ஒரு மாணவன் சிறந்த கல்வி பெறுவதற்காக குழந்தைத்தனமான விருப்பங்களை தியாகம் செய்கிறான். வேலைக்காரன் சிறந்த வேலைக்காக அவனது வேலையை கைவிடுகிறான். அதே போலவே உண்மையான ஆன்மீக மதிப்புள்ள ஒரு பொருளுக்காக பக்தர் ஒருவர் ஜட உலகத்தை துறக்கிறார். சில ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி மற்றும் சில ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி முதலானவர்கள் பகவானின் தொண்டிற்காக பௌதிக ஆடம்பரத்தையும் செழிப்பையும் துறந்தனர். பௌதிக கணக்குப்படி அவர்கள் பெரிய மனிதர்களாக இருந்தவர்களாவர். கோஸ்வாமிகள் வங்காளதேச அரசாங்கத்தில் மந்திரிகளாக இருந்தனர். மேலும் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஒரு பெரிய ஜமீன்தாரின் மகனாக இருந்தார். ஆனால் ஏற்கனவே அவர்கள் பெற்றிருந்ததை விட உயர்வான ஒன்றை பெறுவதற்காக அனைத்தையும் அவர்கள் துறந்தனர். பொதுவாக பக்தர்கள் பௌதிக செல்வங்களை அவ்வளவாக விரும்பி பெற்றிருப்பதில்லை. ஆனால் பகவானின் தாமரை பாதங்களில் மிகவும் ரகசியமான பொக்கிஷம் ஒன்றை அவர்கள் பதுக்கி வைத்துள்ளனர். சில சனாதன கோஸ்வாமியை பற்றி நல்ல ஒரு கதை ஒன்று உள்ளது. அவரிடம் ஒரு சிந்தாமணி கல் இருந்தது. மேலும் கல் குப்பையிலே இடையில் வைக்கப்பட்டிருந்தது. அக்கல் தேவைப்பட்டதால் அதை ஒருவன் எடுத்துக்கொண்டான். ஆனால் பிறகு மதிப்பிருந்த அந்த கல் ஏன் புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது என்று அவன் யோசித்தான். பிறகு மிகவும் மதிப்பெயர்ந்த பொருள் வேண்டும் என்று சனாதன கோஸ்வாமியிடம் கேட்ட அவனுக்கு பவானின் புனிதநாமம் வழங்கப்பட்டது. அகிஞ்சனா என்றால் கொடுப்பதற்கு எந்த பௌதிக பொருளையும் பெற்றிருக்காதவர் என்று பொருள். உண்மையான பக்தர் அல்லது மகாத்மா ஒருவர் பௌதிக சொத்துக்களை ஏற்கனவே திறந்து விட்டவர் என்பதால் பௌதிகமான எதையும் யாருக்கும் அவர் கொடுப்பதில்லை. ஆயினும் பரம சொத்தாகிய பரமபுருஷர் பகவானே அவரால் அளிக்க முடியும். ஏனெனில் உண்மையான பக்தரின் ஒரே சொத்து பகவான் தான். குப்பையில் வீசப்பட்டு கிடந்த சிந்தாமணிக்கல் சனாதன கோஸ்வாமியின் உண்மையான சொத்து அல்ல. அப்படி இருக்குமானால் அது ஏன் அத்தகைய ஒரு இடத்தில் வீசப்பட்டிருக்க வேண்டும்? பௌதிக ஆசைகளும் ஆன்மீக முன்னேற்றமும் ஒத்துப்போவதில்லை என்பதை புதிய பக்தர்களுக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த உதாரணம் கொடுக்கப்படுகிறது. அனைத்தையும் பரமபுருஷரின் தொடர்புள்ள ஆன்மீக பொருளாக காணக்கூடியவராக இருந்ததால் அல்லாது இருந்தால் அல்லாது ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை ஒருவர் எப்பொழுதும் பிரித்தறிய வேண்டும். சில சனாதன கோஸ்வாமி போன்ற ஆன்மீக குரு ஒருவரால் அனைத்தையும் ஆன்மீக பொருட்களாக காண முடியும் என்ற போதிலும் நமக்கு அத்தகைய ஆன்மீக பார்வை இல்லை என்பதால் நமக்காக இவ்வுதாரணத்தை அவர் அமைத்திருக்கிறார். பௌதிக காட்சியில் அல்லது பௌதிக நாகரிகத்தில் முன்னேறுவது என்பது ஆன்மீக முன்னேற்றத்தில் உள்ள பெரும் தடைக்கல் ஆகும். இத்தகைய பௌதிக முன்னேற்றம் ஜீவராசியை ஜட உலகனும் பந்தத்தில் சிக்க வைத்து விடுகிறது. இதைத் தொடர்ந்து எல்லா வகையான பௌதிக துன்பங்களும் விளைவுகின்றன. இத்தகைய பௌதிக முன்னேற்றம் அனர்த்தம் அல்லது தேவையற்ற பொருள் என்று அழைக்கப்படுகிறது. நிஜமாகவே இது உண்மைதான். தற்போதைய பௌதிக நாகரிகத்தில் உதடுகளுக்கு பூச சாயத்திற்கு ஒருவர் அதிகமாக பணத்தை செலவழிக்கிறார். மேலும் தேகாபிமானத்தை அடிப்படையாக கொண்ட பல தேவையற்ற பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பல தேவையற்ற பொருட்களிடம் கவனத்தை திருப்புவதால் மனித வாழ்வில் முக்கிய தேவையாக உள்ள ஆன்மீக தன்னுணர்வு அடையப்படாமலேயே மனித சக்தி வீணாக்கப்பட்டு விடுகிறது. சந்திரனை அடையும் முயற்சி சக்தியை வீணாக்குவதற்கு மற்றொரு உதாரணமாகும். ஏனெனில் ஒருவேளை சந்திரனை அடைந்துவிட்டாலும் கூட வாழ்வின் பிரச்சனைகள் தீர்க்கப்படப் போவதில்லை. பகவானின் பக்தர்கள் அக்கீச்சனர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பகவானின் பக்தர் ஒருவர் எவ்வித பௌதிக சொத்துக்களும் இல்லை என்பதால் அவர் அக்கீஞ்சனர் என்று அழைக்கப்படுகிறார். அத்தகைய பௌதிக சொத்துக்கள் அனைத்துக்கும் ஜட இயற்கையின் குணங்களிலிருந்து உண்டாவே ஆகும். அவை ஆன்மீக சக்தியை தடுத்து விடுகின்றன. எனவே அவற்றை எவ்வளவுக்களவு குறைவாக நாம் பெற்றிருக்கிறோமோ அவ்வளவுக்களவு அதிகமாக ஆன்மீக முன்னேற்றத்தை பெறும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. பரமபுருஷர் பகவான் பௌதிக செயலுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கவில்லை. இந்த ஜட உலகில் அவரால் நிகழ்த்தப்படும் எல்லா செயல்களும் கூட ஆன்மீகமானவையும் ஜட இயற்கை குணங்களின் தொடர்பில்லாதவையும் ஆகும். பகவான் அனைத்து செயல்களும் கூட ஜட உலகில் அவர் தோற்றம் மற்றும் அறிவு ஆகியவையும் கூட தெய்வீகமானவை என்றும், இது நன்கு அறிந்திருப்பவர் இந்த ஜட உலகில் மீண்டும் பிறப்பெடுக்காமல் அந்த ஆன்மீக உலகை திரும்பி செல்வார் என்றும் பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். ஜட இயற்கையில் பற்று கொண்டு அதை அடக்கியால் முயல்வதே பௌதிக நோய்க்கான காரணமாகும். ஜட இயற்கையில் பற்றுக்கொண்டு அதை அடக்கியால் முயல்வதே பௌதிக நோய்க்கான காரணமாகும். இந்நிலை இயற்கையின் முக்குணங்களின் சேர்க்கையினால் விளைவதாகும். இத்தகைய பொய்யான இன்பத்தில் பகவானோ அல்லது பக்தர்களோ பற்று கொண்டிருப்பவர்கள் அல்ல. எனவேதான் அவர்கள் நிவிருத்த குணவிருத்தி என்று அழைக்கப்படுகின்றனர். பூர்ணமான நிவிருத்த குணவிருத்தியாக இருப்பவர் பகவான் பரமபுருஷ பகவான் ஆவார். ஏனெனில் அவர் கூட இயற்கையின் குணங்களில் ஒருபோதும் கவரப்படுவதே இல்லை. ஆனால் ஜீவராசியில் அத்தகைய ஒரு சுபாவம் உண்டு. அவர்களில் சிலர் ஜடையற்கின் மாயில் கவர்ச்சியில் அகப்பட்டுக் கொள்கின்றனர். பகவான் பக்தர்களுக்கு சொந்தம், பக்தர்கள் பகவானுக்கு சொந்தம் என்னும் பரஸ்பர உறவை அவர்கள் கொண்டிருப்பதால் பக்தர்கள் நிச்சயமாக ஜடையற்கை குணங்களுக்கு மேற்பட்டவர்களாக உள்ளனர். அதுதான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முடிவாகும். துன்பத்தையும் ஏழ்மையும் போக்கிக் கொள்வதற்காகவோ அல்லது கேள்விகளுக்கும் கற்பனைகளுக்கும் விடை காண்பதற்காகவோ பகவானை அணுகும் கலப்படமுள்ள பக்தர்கள் இத்தகைய கலப்படமற்ற தூய பக்தர்களிலிருந்து முற்றிலும் வேறான ஒரு நபர். கலப்படமற்ற பக்தர்களும் பகவானும் ஒருவர் தெய்வீகமான பற்று கொண்டுள்ளனர். பகவானுக்கு மற்றவர்களுடன் பரிமாற்றம் கொள்வது ஒன்றுமில்லை. எனவே அவர் ஆத்மாராம அல்லது சுய திருப்தியுடையவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் சுய திருப்தியுடையவராக இருப்பதால் பகவானின் இருப்பில் இரண்டர கலந்துவிடும் விருப்பம் அத்வைதிகளுக்கெல்லாம் அவரே தலைவராக இருக்கிறார். அவர் சுய திருப்தியுடையவராக இருப்பதால் பகவான் இருப்பில் இரண்டர கலந்துவிட விரும்பும் அத்வைதிகளுக்கெல்லாம் அவரே தலைவராகவும் இருக்கிறார். இத்தகைய அத்வைதிகள் பகவான் உடலிலிருந்து வெளிப்படும் பிரகாசமாகிய பிரம்ம ஜோதியில் கலந்து விடுகின்றனர். ஆனால் பக்தர்களோ பகவானின் தெய்வீக லீலைகளில் பங்கு கொள்கின்றனர். பக்தரின் நிலையை பௌதிகமானது என்று ஒருபோதும் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஓம் தத்ஸ. ஓம் அஜாந்தி மிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா சத்ஸரோ மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீச்சைதன்யாமனோபீஷ்டாம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீம் ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபாம் சகஜாதம் சகோதா ரகுநாதாம் தாம் சுஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ணச்சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சகலலலிதா ஸ்ரீவிசகம் ச நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினி நமாச்சாரிய பாதாய தாகிரூபதாயினி கௌரகததாமுதாய நகரகிராமதாரிணி நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமிநிதி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணி ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரி நமோ கிஞ்சன வித்தாய நிவிருத்த குணவிருத்தையே ஆத்மா ராமாய சாந்தாய பதையே நம. நம்ம குந்திமாரோட பிரார்த்தனைகளை வந்து கலந்து பேசிட்டு இருக்கோம். நேற்று உபன்யாசத்தில் வந்து எப்படி குந்திமாரனை வந்து எல்லா கஷ்டங்களும் பொறுத்துட்டாங்க, அவளுக்கு வந்த கஷ்டங்களை எப்படி அவங்க தொடர்ந்து பொறுத்துட்டாங்க அப்படிங்கிறதும், அதுக்கு அடுத்த உபன்யாசத்தில் வந்து நம்ம எப்படி இந்த உயர்ந்த குலத்தில் பிறக்கிறவங்க, ரொம்ப அழகுவாக இருக்கிறவங்க, ரொம்ப படித்தவங்க, ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பகவானை சன்னடையை தயங்குறாங்க அப்படிங்கிறதும், அதுக்காக முயற்சி பண்ணுறவங்களும் பகவானை சன்னடைய மாட்டாங்கங்கிறதும் நம்ம கலந்து பேசுவோம். அது சம்மந்தமாக இதிகாச புராணங்கள் நிறைய உதாரணங்களையும் எடுத்து நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போது நாலு விதமான நாட்கள் பகவானை சரணடைகிறாங்க, நாலு விதமான நாட்கள் பகவானை சன்னையை மறுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார். அதில் வந்து நாலு விதமான நல்லவங்க எப்படி சரணடைஞ்சு அவங்க பக்தருடைய சங்கத்தினால தூய்மை அடைகிறாங்கிறது நம்ம ஏற்று பேசணும். அதே மாதிரி நாலு விதமான நாட்கள் பகவானை சரணடைகிறதில்ல, அவங்க வந்து துஷ்கிருதின்னு சொல்லப்படுறாங்க. துஷ்கிருதினா அசுரத்தன் மூலம் அசுரர் நாத்திகர் நமாம் துஷ்கிருதோ மூடா பிரபத்சந்தே நராத்தமா மாயா அபகிருத ஞான ஆசிரியம் பாவம் ஆசிரியம். அதாவது நாலு விதமான மூடர்கள் துஷ்கிருதிகள் என்னை சரணடைதில்லைன்னு கிருஷ்ணர் சொல்றார். மூடா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கழுத மாதிரி உழைக்கிறோம். இந்த பௌதிக லோகத்தில் இங்க சொன்னார் ப்ரோபால், புலன்பகத்துக்கு தேவையான பொருட்களை சேர்க்கறதுக்காக ஜனங்க கடினமாக உழைக்கிறாங்க. அதுதான் அதுதான் ரிஷபதேவர் கண்டிக்கிறார் பாகவத்தில் ஐந்தாவது காணத்துலன்னு சொல்றாருன்னா, நூனம் பிரமர்த்த குருதே விகர்மா. நூனம் பிரமர்த்த குருதே விகர்மான்னு என்னன்னா, ஜனங்க வந்து புலன்பத்துக்காக பித்து பிடிச்சு போய் எல்லா விதமான சாஸ்திரக்கு எதிரான செயலை கூட செய்வாங்க புலன்பு அனுபவிக்கிறதுக்காக. இங்கே ப்ரோபால் மேற்கோள் காமிக்கிறார், புலன்பத்துக்கு தேவையான பொருட்களை சேர்க்கறதுக்கு ஜனங்க கடினமாக உழைக்கிறாங்க, இரவு பகலாக உழைக்கிறாங்க. அவங்கள வந்து கிருஷ்ணர் மூடர்னு சொல்கிறார், முட்டாள்னு சொல்கிறார், கழுதியோடு ஒப்பிடுறார். நம்ம துஷ்கிருதோ மூடா பிரபத்தேந்தே நராத்தமா. நராத்தமானா நரன்னா மனுஷன், மனிதர்களே ரொம்ப கீழ்நிலையான, எல்லா விதமான பாவகாரியும் செய்து கீழ்நிலையாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். மாயா அபகிருத ஞானா அப்படின்னா, மாயினால் அறிவு பறிக்கப்பட்டது. மாயினால் அறிவு பறிக்கப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்னா, நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் பகவானை சரணடைய மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், மாயை வந்து அவனுடைய பௌதிக கல்வி பௌதிக அந்தஸ்து என்ன ஆகிடுச்சு, அவனுடைய அறிவை பறிச்சின்னு போயிடுச்சு. மாயா அபகிருத ஞானம். ஆசிரியம் பாவம் ஆசிரிதா, ஆசிரியம் பாவம்னா அசுரத்தன்மை உள்ளவன், கடவுள் கிடையாது, கடவுள் ரூபம் கிடையாது, நாதா கடவுள் எல்லாமே இயற்கையாக வந்தது, இந்த மாதிரி அசுரத்தன்மை உள்ளவன். இவங்க நாலு பேருமே பகவானை சரணடைகிறதில்லை. மாயினால் அறிவு கவரப்பட்டவங்க, மூடர்கள், கடினமாக உழைக்கிறவங்க, மனிதர்களே கலைநிலை கீழ்நிலையானவங்க, அப்புறம் அசுரத்தன்மை உள்ளவன், நாலு பேருமே பகவான்கிட்ட வரவே மாட்டாங்க. கலியுகத்தில் இந்த மாதிரி உள்ளவங்க அதிகமாக இருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி புண்ணியம் செய்கிறவங்களும் இருக்காங்க, பொருளாதார முன்னேற்றம் வேணும்னு விரும்புகிறவங்க, வறுமையில் கஷ்டப்படுறவங்க, அப்புறம் கேள்வி அறிவு உள்ளவங்க, முக்தி அடைந்து விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்க, பகவான் வருவாங்க. எப்படி கிருஷ்ணா இந்த நாலு நாலு விதமான ஆட்களை ரெண்டு வகையாக பிரித்து பகவத்கீதையில் நமக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த ஸ்லோகத்தில் குந்தி மகாராணி என்ன சொல்கிறாங்க, நமோ அகிஞ்சன வித்தாய. அகிஞ்சனன்னா என்ன அர்த்தம்னா, பக்தன்ட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, பௌதிகமாக எதுவுமே அவன் வச்சிருக்க மாட்டான். ஒரு பக்தன், ஒரு சுத்த பக்தர் வந்து எப்போவுமே பௌதிகமாக எதையும் கொடுக்க மாட்டார். ஒரு சுத்த பக்தர் வந்து எப்போவுமே ஒருத்தருக்கு உதவி செய்கிறாருன்னா பௌதிகமாக எதையும் உதவி செய்ய மாட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சமுதாய சேவை ரொம்ப பிடிச்சிருக்கும், துணிமணி வாங்கி கொடுக்கறது, அப்புறம் அநாத சத்திரம் கட்டுறது, அன்னதானம் பண்ணுறது, நோட்டு புக்கெல்லாம் வாங்கி தர்றது குழந்தைகளுக்கு, இந்த மாதிரி நிறைய சமூக சேவை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாமே உடலுக்கு செய்யக்கூடிய சேவை, அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஆனால் ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆத்மாவுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ ஆத்மாவுக்கு சேவை பண்ணணும்னா என்ன சொல்கிறாங்க பிரபுபாத, பக்தனுடைய சொத்து வந்து பகவான், பக்தனுக்கு இருக்கிற சொத்து வந்து என்னது, பகவான் தான் பக்தனுடைய சொத்து. அப்போ பக்தன் என்ன பண்ணுவான், பகவானை கொடுப்பான். கிருஷ்ண உணர்வு தான் அவனுடைய சொத்து, கிருஷ்ண உணர்வு தான் பக்தன் என்ன பண்ணுவார், பௌதிகவாதிகள் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே பௌதியத்தில் மூழ்கி போயிருக்காங்க, அவங்களுக்கு மேலும் மேலும் பௌதிக பொருட்களை கொடுக்கறதுனால அந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்த முடியாது இல்லையா. இல்லை பிரபுபாத் இந்த உதாரணம் சொல்கிறேன், நம்ம ஏற்கனவே புண்ணியத்தில் படிச்சோம், குருவி கூட்டை சுத்தப்படுத்துகிற மாதிரி. குருவி கூட்டை சுத்தப்படுத்தினா உள்ளில் குருவியை சந்தோஷப்படுத்த முடியுமா, அந்த மாதிரி உடலுக்கு சேவை பண்ணுறதுனால உள்ள உள்ள ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. ஆத்மா வந்து ஜட உடலிருந்து விடுபடணும், அதுக்கு உதவி செய்கிறதா பக்தருடைய. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, சுத்த பக்தர்கள் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சொத்து வந்து பகவான் தான், அவங்க இதயத்தில் எப்பவும் பகவான் இருக்கார், கிருஷ்ண உணர்வை எல்லாத்துக்கும் பிரசாரம் பண்ணுறாங்க. ஆனால் பௌதிக ரீதியாக பார்க்கும்போது ஒரு பக்தன் ஏழ்மையில் இருக்கிற மாதிரி இருக்கும், பௌதிக தோட்டத்தில் பௌதிக நிலையை வச்சு ஒப்பிடும்போது அவங்க ஏழ்மையில் இருக்கலாம், ஏழ்மையில் வாடின்னு இருக்கலாம். ஆனால் சாஸ்திரத்தோடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவன் தான் பெயர்ந்த சொத்தை வச்சுருக்கான். அதுதான் ஒரு சமயம் துக்காராம்ங்கிற ஒரு பக்தர் இருந்தார். துக்காராம் பக்தர் வந்து தன்னுடைய உள்ள தந்தை உள்ள சொத்தெல்லாம் தானம் பண்ணி தானம் பண்ணி ரொம்ப ஏழ்மையாடு, நிறைய அடியாரிகளுக்கு அன்னதானம் பண்ணி பிரசாதம் கொடுத்து கொடுத்து அவருடைய சொத்தெல்லாம் போய்டும், ரொம்ப ஏழ்மையாடுவார். அப்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் சத்ரபதி சிவாஜி, சிவாஜி தான் வந்து மகாராஷ்டிராவுடைய ராஜாவார், அவர் துக்காராம் பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பார். துக்காராம் வந்து ஒரு நல்ல சுத்த பக்தர், ஒரு நல்ல பக்தி தொண்டு பண்ணுவார். அது சொல்லிட்டு ஒரு சமயம் துக்காராமுடைய கருணையினால தான் சத்ரபதி சிவாஜி வந்து ஒரு முகலாயருடைய படையப்பிலிருந்து படையெடுப்பிலிருந்து காப்பாற்றப்படுவார் அவருடைய பிரார்த்தனையினால், ஏன்னா அவர் வந்து நல்ல அரசராக இருந்தார். அப்போ அதை தெரிஞ்சுட்டு சிவாஜி என்ன பண்ணான்னா, ஒரு நாள் துக்காராம் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கார் தெரிஞ்சுட்டு அவருக்கு நிறைய பொன் பொருள் எடுத்துன்னு வந்தார், தன்னுடைய சேவகர்களை கூப்பிட்டு துக்காரமுடைய வீட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பொன் பொருளாக கொடுக்கணும். இப்போ துக்காரம் சொல்லுவார், யார் ஏழ்மையாக இருக்கா? நீ தான் ஏழ்மையாக இருக்க, நான் ஏழ்மையா இல்லை. ஏன்னா அவர் ஏன் ஏழ்மையா இல்லை? அவர் கிருஷ்ண உணர்வில் பூர்ணமான நிலையில் இருக்கார், உன்னதமான நிலையில் இருக்கார். பௌதிகத்தோடைய கணக்கின்படி பௌதிகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் ஏழ்மை தான். ஆனால் ஆத்மீகத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அவர் தான் உண்மையான பணக்கார். ஏன்னா அவர் எப்பவுமே கிருஷ்ண உணர்வில் இருக்கார், பாண்டவனுடைய ஸ்மரணத்திலே இருக்கார். அதனால் அதுதான் மிக உயர்ந்த சொத்து. பகவான் தான் பக்தனுக்கு மிக உயர்ந்த சொத்து. அந்த சொத்தை அடையிறதுக்கு தான் பக்தன் முயற்சிக்கணுமே தவிர மற்றதெல்லாமே தற்காலிகமானதான். இந்த உலகத்தில் வந்து புலன்பு அனுபவிக்கிறதுக்குண்டான முயற்சிகள், அப்புறம் புண்ணியங்களை சேர்த்துன்றது, அப்புறம் யோக சித்திகளை அடையணும்னு நினைக்கிறது, முக்தி அடையணும்னு நினைக்கிறது, இதெல்லாமே வந்து உண்மையான சொத்து கிடையாது. இதெல்லாமே வந்து நிரந்தரமானது கிடையாது. பகவான், பகவானுடைய ஆத்மீக லோகம், அவருடைய அவர் மேலே உள்ள அன்பு தான் நம்ம அடையப்பட வேண்டிய உண்மையான சொத்து. அதனால தான் பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணார், நேற்று படிச்சுருந்தோம், பலி சக்கரவர்த்தி தன்னிட்ட உள்ளதெல்லாம் தானமாக கொடுத்தார் பகவானுக்கு. வந்திருக்கிறது பகவான் தெரியும், தன்னை ஏமாற்றாருன்னு தெரிஞ்சு போயிடுது. அவருடைய குரு சொல்லிட்டார், விஷ்ணு தான் வந்திருக்கார், உன்னை ஏமாத்துறார், எல்லாமே தெரிஞ்சுட்டார். விஷ்ணு தான் வந்திருக்கார், ஒரு பிராமண பையன் ரூபத்தில் வந்திருக்கார், என்கிட்ட உள்ளதெல்லாம் தானம் கேட்கிறார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனால் என்ன ஆயிடுச்சு அவருக்கு, எல்லாத்தையும் கொடுத்தோடனே பகவானே அவர் சொத்தாக கிடச்சிட்டார் இல்லையா, வாமன தேவரை சொத்தாக வாங்கிட்டார். அதுதான் பக்தருடைய ஒரு உன்னதமான குணம். ஏன்னா பகவான் வந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். இங்கே சார், நம்ம கீஞ்சன வித்தாய நிற்குண குணவிருத்தியை, நம்ம கீஞ்சன வித்தாய நிர்வத்த குணவிருத்தி. அதாவது மூணு குணம் பகவான் இருந்தால் தொடங்குது, சத்துவகுணம் ரஜோகுணம் தமகுணம், மூணு குணமே வந்து பகவான் இருந்தால் தொடங்குது. அதாவது பிரபுபா என்ன சொல்ற, இந்த பொருளுறையில் இந்த ஜட உலகமே முக்குணத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு இல்லையா. இந்த நம்ம எல்லாருமே வந்து ஜட உலகம் படைக்கப்பட்ட உடனே எப்படி இயங்குதுன்னா அந்த மூணு குணத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. முக்குணத்தோட செயற்கையினால தான், முக்குணத்தோட செயற்கையினால தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன காரியம் சொன்னாலும் அந்த குணத்தினுடைய உந்துதல் தான். குணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவங்க அந்த குணத்துடைய உந்துதலால் செயல்படுவாங்க. இப்போ பகவான் வந்து அவற்றிலிருந்து இந்த குணங்கள் உற்பத்தி ஆனாலும் அவர் இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நிவிருத்த குணவிருத்தி, நிவிருத்தனா கிடையாது, அவர் இந்த குணங்களுக்கு உட்பட்டவர் கிடையாது. பகவான் இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதே மாதிரி தான் சுத்த பக்தரும். பகவானை வந்து எப்போவுமே பக்தி கொண்டு பயின்று தூய்மையான பக்தர் ஆச்சாரியர் சுத்த பக்தர் என்ன பண்ணுறார், அவரும் முக்குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இப்போ தொடர்ந்து தூய்மையான பக்தருடைய வழிகாட்டுதலிருந்து நம்ம ஆச்சாரியருடைய குருவோடைய கருணையிலிருந்து பக்தி தொண்டு பண்ண ஆரம்பிச்சுன்னா படிப்படியே நம்மளும் என்ன ஆயிடுவோம், முக்குணத்துடைய பாதிப்புலேருந்து விடுபடாது. அதுதான் பக்தி தொண்டோடைய விசேஷம். பக்தி தொண்டோட விசேஷம் என்னென்னா, பகவான் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்கிறதுனால தொடர்ந்து நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய செய்ய நம்மளும் இந்த மூணு குணத்தோடைய பாதிப்புலேருந்து விடுபடும். நம்ம கிஞ்சன வித்தாய நிர்வத்த குணவிருத்தி, ஆத்மா ராமாய சாந்தாய. ஆத்மாராமன்னா தன்னில் சந்தோஷமாக இருப்பேன். பகவானுக்கு வந்து யாரையும் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய யார் யார் மூலமாக அவர் சந்தோஷம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தானே சுயமாக சந்தோஷம் அடைஞ்சு. பகவான் வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அவர் வச்சுருந்துருக்கார். எல்லாத்துக்குமே அவர் எல்லாமே அவர்கிட்ட இருந்தால் தொடங்குது, எல்லாமே அவர்கிட்ட இருந்தால் வருது, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அப்படி இருக்கும்போது அவர் யாருமே சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தன்னில் திருப்தி அடைஞ்சிக்கூடியவர். இப்போ வந்து அவருக்கு சேவை பண்ணி தான் அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை, யாரும் போய் அவருக்கு சேவை பண்ணி தான் அவரை சந்தோஷப்படுத்தணும் இல்லை, அவர் சுயமாக சந்தோஷம் அடைவார். ஆனால் தன்னுடைய பக்தரோடு அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிறதுக்காக அவர் சில நிலைகளை பண்ணுறார். பக்தரோடு அன்பு பரிமாற்றம் பண்ணி அது மூலமாக அவர் சந்தோஷம் அனுபவிக்கிறார். உண்மையில் அவர் ஆத்மாராம், பகவானுக்கு உண்மையில் ஆத்மாராம். ஆனால் தன்னுடைய பக்தரோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக அவர் அதை இருக்கிறார். நம்ம கீஞ்சன வித்தாய நிர்வித்த குணவித் ஆத்மாராமாய் சாந்தாய், எப்பவுமே அமைதி, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பகவான் வந்து எப்பவுமே அமைதியாக இருக்கும், கோவப்படவே மாட்டார். ஆனால் பகவானுக்கு கோவம் வரும், பகவான் கோவப்பட மாட்டார், ஆனால் கோவம் வரும். எப்போ கோவம் வரும்னா, எப்போ தன்னுடைய பக்தர்களுக்கு யாராவது அநீதி பண்ணாலும் அப்போ கோவம். உண்மையில் ராமர் வந்து ரொம்ப அமைதியானவர் தான், ராமர் ரொம்ப சாந்தமானவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமரை பார்த்தாலே அப்படி பவ்யமாக இருக்கும், அவருடைய முகத்தில் வந்து கொஞ்சம் கூடி கோபமே வராது, கோபங்கிற இதே அவர் முகத்தில் பார்க்க முடியாது. கைகையை வந்து ராமரை கூப்பிட்டு நீ வந்து 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொன்னப்போ ராமனுடைய முகத்தில் எந்த விதமான ஒரு எதிர்ப்புமே கிடையாது, இப்படி சந்தோஷமாக இருந்தது. அதுதான் பகவான். ரொம்ப சாந்தமா இருக்கு. கையை சொன்னோன்னு கோபம் வரையாது. எந்த இடத்துல எங்க ராமாயணத்தில் பகவானுக்கு கோபம் வந்தது? எந்த இடத்துல கோபம் வந்தது? ராமருக்கு. ராமர் எப்பவுமே கோபப்பட மாட்டார். எப்ப கோபம் வந்தது ராமருக்கு? எப்ப கோபம் வந்தது? எப்போ வந்து தன்னுடைய பக்தர்கள் வந்து துன்பப்படுத்தப்படாம அப்போ ராமர் கோபம் இல்லையா? தன்னுடைய பக்தர்கள் துன்பப்படுத்தப்படும்போது ராமர் கோபம். அதே மாதிரி அவர் வந்து அந்த பாலம் கட்ட போறது, பாலம் அமைச்சு போகணும், சமுத்திரராஜனுக்கு வேண்டி தபம் இருக்கார், சமுத்திரராஜன் வரவே இல்லை. அப்ப யாரோ அகங்காரப்படும் போது பகவானுக்கு கோபம் இல்லையா? சமுத்திரராஜன் அகங்காரம் இருந்து வெளியே வரவே இல்லை, ராமர் கோபம். உடனே தன்னோட அஸ்தரத்தை எடுத்தார், இதுன்னு பயந்து போய் சமுத்திரராஜன் ஓடினார். அப்படி பகவான் வந்து சாது தான், சாந்தமானவர் தான், ஆனால் தேவைப்படும் போது கோபப்படும் செய்யும். ஏன்னா ராமச்சந்திர பகவான் சத்திரிய வம்சத்தில் வந்ததுனால அவர் கோயில் இல்லை. ஆனால் ராமர் ராவணன் வந்து ராவணன் கூட யுத்தம் செய்கிறார். யுத்தம் செய்யணும் கோபம் வரணுமா இல்லையா? ராமர் ராவணன் கூட கொல்லணும்னா கோபம் வரணும். அவன் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஜடாயு வதம் பண்ணா தன்னுடைய அவருடைய சுத்த பக்தர் ராமருடைய பக்தர் ஜடாயு கொல்லப்பட்டார். எண்ணற்ற வானரங்கள் கொல்லப்படுறாங்க. சீதா பிராட்டி ஒரு தூய்மையான வைஷ்ணவி, பகவானுடைய நித்தியமான சேவையில் ஈடுபடக்கூடியவங்க, அவங்கள தூக்கின்னு போயிட்டான், ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பகவான் கோபம் இல்லையா? அதனால பகவான் சாந்தமானவர். ஆனால் தன்னுடைய பக்தர்கள் யாராவது துன்பப்படுத்தும் போது அவர் கோபம். கிருஷ்ணர் சாந்தமானவர் தான், தன்னுடைய பக்தனுக்கு துன்பம் வரும்போது கோபம் இல்லையா? சைத்தன் மாவுக்கு சாந்தமானவர் தான், ஆனால் தன்னுடைய பக்தர்கள் யாராவது நிந்திக்கும் போது அவர் கோபம் இல்லையா? அதே சமயம் பக்தர்ல பகவானை நிந்திச்சா கூட அவர் பொறுத்துக்குவார், பகவான் கோபப்படவே மாட்டார் இல்லையா? ராமரை வந்து அவதூறு பேசும்போது கூட ராமர் பொறுத்துக்கிட்டாரு, ராமரை காட்டுக்கு போசும் போது அவர் பொறுத்துக்கிட்டாரு. ஆனால் தன் பக்தர்கள் துன்பம் வரும்போது அவர் கோபம் வந்தது இல்லையா? அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு வந்து யாரோ ஏளனம் பண்ணா கூட சைத்தன்ய மகாபிரபு பொறுமையாக கேட்டுக்குவார், கோபப்பட மாட்டார். ஆனால் நித்யானந்த பிரபு வந்து ஏளனம் செய்த உடனே ஜகாய் மதாயை வந்து சைத்தன்ய மகாபிரபு தண்டிச்சேன் இல்லையா? அவங்களை கொள்றதுக்கே சுதர்சன் வர வச்சிருக்கார். சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப மிருதுவானவர், ரோஜா பூ மாதிரி ரொம்ப மிருதுவானவர், ரோஜா மாதிரி. ஆனால் அதே சமயம் ரொம்ப கடினமானவர், இடி மாதிரி. எப்போ வந்து ஒரு வைஷ்ணவருக்கு அபராதம் செய்கிறாங்களோ அப்போ சைத்தன்ய மகாபிரபு இடி மாதிரி ஆயிடுவார். எப்போ ஒருத்தர் வந்து வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறாங்களோ அப்போ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப மிருதுவாயிடும், சாஃப்ட் ஆகிடும். நாங்கள் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரை யாராவது ஏளனம் பண்ணால் கூட அவரை பொறுத்துக்குவார். ஒரு சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து சர்வம் பட்டாச்சாரியர், சர்வம் பட்டாச்சாரியர் வந்து சைத்தன்ய மகாபிரபு சாக்கல் ஒருத்தர், அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு விருந்துக்காக கூப்பிடுவார் அவங்க வீட்டுக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு போய் சாப்பிடுவோம் நிறையா, கிட்டத்தட்ட சர்வம் பட்டாச்சாரியருடைய மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து 11 பிராமணர்கள் சேர்ந்து சமைச்சா எவ்வளவு சமைப்பாங்களோ அவ்வளவு ரெண்டு பேருமே செய்யும். வெரைட்டி வெரைட்டியா வித விதமான பலகாரங்கள் எல்லாம் படைச்சு சைத்தன்ய மகாபிரபுக்கு பிரசாதமாக கொடுப்போம். இப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், இவ்வளோ எல்லாம் நல்லா எப்படி சாப்பிட முடியும், என்னால் இவ்வளோலாம் சாப்பிட முடியாதுன்னு. அப்போ சர்வம் பட்டாச்சாரியர் சொல்லுவார், நீங்கள் வந்து தினமும் 56 வகையான பதார்த்தங்களை சாப்பிட்றீங்க, இது உங்களால் சாப்பிட முடியாது. யார் 56 வகையான பதார்த்தங்கள் சாப்பிடுவோம்? ஜெகநாத். அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார், நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க தெரியும், அதனால் நீங்கள் இப்படிலாம் நடிக்க வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க, மகாபிரசாதம் உங்களுக்காக சாப்பிடுங்க. அப்படி அவர் சாப்பிடும்போது சர்வம் பட்டாச்சாரியுடைய மருமகன் அவன் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஏளனம் பண்ணுவான், இவர் ஒரு சன்னியாசி இப்படி சாப்பிட்றாரு, சன்னியாசி இப்படி வித விதமாக சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு சைத்தன் மாபு ரொம்ப ஏளனம் பண்ணி பேசுவேன். சைத்தன் மாபு கோபம் வராது, போருக்குன்ற சரி அவன் சொல்லிட்டு போகிறான், சின்ன பையன் தெரியாமல் போகிறேன். ஆனால் சர்வம் பட்டாச்சாரி பயங்கரமாக கோபம் வந்துடும். சைத்தன்ய மகாபிரபு யார், அவரை போய் ஏளனம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தடி எடுத்துகிட்டு குச்சி எடுத்து அவன் அடிக்கிறதுக்காக போவார். அவன் சைத்தன்ய மகாபிரபு ஏளனம் பண்ணிட்டு ஓடுவான் பரிகாசம் பண்ணிட்டு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருப்பார், பிரசாம சாப்பிட்டுட்டு இருப்பார். சர்வம் பட்டாச்சாரி அவன் அடிக்கிறதுக்காக தடி எடுத்துகிட்டு ஓடுறாரு. அப்போ சர்வம் பட்டாச்சாரியுடைய மனைவி சொல்லுவா, அவனை கொன்னுடுங்க, அவன் உயிரோடு இருக்க வேண்டாம், என் மகன் வந்து விதவி ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு அபராதி வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சர்வம் பட்டாச்சாரிய மனைவி சொல்லும். அவர் சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சைத்தன்ய மகாபிரபு அது அபராதமாக எடுத்துக்கல. சைத்தன்ய மகாபிரபு என்ன நினைச்சாரு, சரி சொல்லிட்டு போட்டோம். நம்ம சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன பண்ணார், தன்னை ஒருத்தர் குறை சொல்லும்போது அவர் பொறுத்துக்கல. அதே சமயம் அடுத்த பக்தனை குறை சொன்னாலும் அவனுக்கு நிந்தனை பண்ணாலும் சைத்தன்ய மகாபிரபு பொறுத்துக்க மாட்டார். அவனுக்கு வந்து அவன் ரொம்ப துன்பங்கள் அனுபவிப்பான். எப்படிதான் ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு துன்பம் பண்ணதுனால சப்பால் கோபாலங்கிற வந்து குஷ்டம் வந்து, ஹரிதாஸ் தாக்கூர் ஏளனம் பண்ணவனுக்கு குஷ்டம் வந்து, எப்படி பக்தர்களை நிந்தனை பண்ணா உடனே பகவான் தண்டிச்சிருவார். அதே சமயம் தன்னை யாரா நிந்தனை பண்ணா கூட பகவான் பொறுத்துக்குவார். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே சாந்தமான. தன்னை யாரா குறை சொன்னா கூட பகவான் அதனால அது சீரியஸா எடுத்துக்க மாட்டார். சைத்தன் மகாபிரபு சீரியஸா எடுத்துக்கல. ஆனா என்ன ஆயிடுன்னா, சைத்தன் மகாபிரபுக்கு அபராதம் பண்ணதுனால அந்த அம்மாவுக்கு வந்து பயங்கரமா காலரா வியாதி வந்து, காலரா வியாதி வந்து மரணப்படுகளை படுத்துட்டு, அப்ப மரணப்படுகளை படுத்துட்டு இருக்கும்போது சைத்தன் மகாபிரபு வருவார். சைத்தன் மகாபிரபு வந்து, அம்மோகா ஏன் படுத்துருக்க, எந்திரிச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு. சேவம் பண்ணினதும் அந்த பையன் அந்த மரணத்தினுடைய இது படுக்கையிலிருந்து எந்திரிச்சு வந்து சைத்தன் மகாபிரபு நமஸ்காரம் பண்ணி அவன் ஹரிநாம சொல்லு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம். அப்ப சர்வம் பட்டாச்சாரிய வந்து கேட்பார் சைத்தன் மகாபிரபு, மகாபிரபு உங்க கருணையை ஏன் இவனுக்கு கொடுத்தீங்க, இவன் ஒரு அபராதிவன், இவனுக்கு எதுக்காக நீங்க வந்து இவனை இந்த துன்பத்திலிருந்து காப்பாத்தினீங்க, இவன் அப்படியே செத்து போட்டுமே, ஏன் உயிரோடு இருக்கணும். அப்ப சைத்தன் மகாபிரபு சொல்லுவார் சர்வம் பட்டாச்சாரியிட்ட, சர்வம் பட்டாச்சாரியரே நீங்க வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவர், நீங்க மேல உண்மையான அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அமோகா உங்களுடைய உறவுல இருக்கார், உங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கார், உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு பிரியமா உங்களுக்கு உங்களுடைய மகளுடைய கணவனாக இருக்கார், உங்களுக்கு பிரியமான, அதனால நீங்கள் எனக்கு பிரியமானவராக இருக்கிறதுனால நான் இவருக்கு என்னுடைய கருணை கொடுப்பேன். ஒரு பக்தனுக்கு பிரியமானதுனாலே இன்னொரு பக்தருக்கு சைத்தன் மகாபிரபு கருணை கொடுப்பேன். அதுதான் அவருடைய காரணமற்ற கருணை. ஸோ எப்படி சைத்தன் மகாபிரபு தன்னை சரணடைஞ்ச ஆத்மாக்களுக்கு அடைக்கலம் தருவார், அப்படி பக்தருடைய வழியை பின்பற்றக்கூடிய உறவினராக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தால் அவங்களுக்கு கூட சைத்தன் மகாபிரபுடைய கருணையை கொடுப்பார். பக்தருடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும், ஏன்னா அந்த பக்தருடைய சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால, வெறுமனே உன்னுடைய சம்மந்தப்பட்டிருக்கிறதுனாலேயே நான் அவனுக்கு என்னுடைய கருணை கொடுப்பேன். இதனை அவர் அபராதம். அப்போதான் அமோகாத்துடைய நிலையை உணர்ந்து கதறி அழுவார் சைத்தன் மகாபிரபு. பார்த்து எப்படி சைத்தன் மகாபிரபு தனக்கு யாராக குற்றம் செய்தால் கூட பொறுத்துக்குவாங்க, ஆனால் ஸ்ரீவாஸ் தாக்குரர் ஹரிதாஸ் தாக்குரர் போன்ற இந்த மாதிரி பக்தர்களுக்கு யாராக அபராதம் பண்ணால் சைத்தன்மாவை பொறுத்துக்கணும் இல்லையா. ஸ்ரீவாஸ் தாகூர் என்ன பண்ணாங்க, அவர் வீட்டுக்கு முன்னாடி காளி பூஜை பண்ணுற பொருள்லாம் போட்டுருவோம், போட்டு அவரை பரிகாசம் பண்ணும். அந்த சப்பால கோப்பாலங்க பாருங்க, ஒரு வைஷ்ணவர் மாதிரி நடிக்கிறார் காளி பூஜை பண்ணுறாரு. அப்படி அவர் பரிகாசம் பண்ணால் என்ன ஆடுனா சப்பால கோப்பாலுக்கு குஷ்டம் வந்து, குஷ்டம் வந்து சைத்தன்மா ஓடி வருவார், எனக்கு சரி பண்ணுங்க, சைத்தன்மாவை மன்னிக்கவே மாட்டேன். அப்புறம் சைத்தன்மா சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறமாவது வந்து சைத்தன்மா அப்புறம் வந்து சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறமாவது வந்து இவர் எனக்கு கருணை கொடுப்பார்னு சப்பால் கோப்பாலா வருவார். அப்பவும் சைத்தன்மாபுரம் சொல்லுவார், நீங்க ஸ்ரீவாஸ்தாக்கர காலில் போய் தான் விழுங்க, ஸ்ரீவாஸ்தாக்கருடைய காலில் போய் விழுங்க, அதுக்கப்புறம் தான் அவரு சைத்தன்மாபுரம் கருணை கொடுப்பார். ஆனா ஸ்ரீவாஸ்தாக்கர் அபராதமா எடுத்துக்கல. அதே மாதிரி தான் ஹரிதாஸ் தாக்கருக்கு அபராதம் பண்ணாங்க கோபால் சக்கரவர்த்தின்னு. ஹரிதாஸ் தாக்கர் வந்து புனிதநாமத்தோட மகிமையில சொல்லும்போது கோபால் சக்கரவர்த்தி சவால் விடுவார், அப்படின்னு என் மூக்க அறுத்துருவேன். ஹரிதாஸ் தாக்கர் ஒரு சுத்த பக்தர், அவர் கோபமே வர அவர் இருந்துச்சு கொடு, ஆனால் சப்பால் கோபாலோட மூக்கு அப்படி குஷ்டம் வந்து அழிவு. அதனால பகவான் வந்து சாந்தமானவர் தான், ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவார், சாந்தமாக இருக்கிறதுனால அவர் ஏதாவது சொல்லால் கூட அவர் பொறுத்துடுவார். அந்த பக்தர்களுக்கு யாராவது அபராதம் பண்ணால் அவர் பொறுத்துக்கலாம். அது மாதிரி தான் விருந்தாவனத்து ஆறு கோஸ்வாமிகள் வாழ்ந்ததாக பிரபா சொல்கிறேன். விருந்தாவனத்து ஆறு கோஸ்வாமிகளும் மிக மிக உயர்ந்த குளத்தில் பிறந்திருந்தாங்க, நிறைய படிச்சிருந்தாங்க, சாஸ்திர புராணங்கள்லாம் தெரியும். ஜமீன்தார் குலத்தில் நவாபூர் சேர்ந்த பெரிய பெரிய மந்திரிகளாக வேலை பார்த்துருந்தேன், ஆனால் அது எல்லாமே துச்சமாக விட்டுட்டு வந்து எனக்கு தெரியும் அதெல்லாம் வந்து உண்மை இல்லை, உண்மையான சொத்து கிடையாது, கிருஷ்ண உணர்வு தான் சைத்தன்மா அப்படி கருணை தான் உண்மையான சொத்து அப்படின்னு சைத்தன்மா அப்படி இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்க ஆறு கோஸ்வாமி. அப்படி நம்ம எப்படி எடுத்து பார்த்தாலும் பகவான் தான் நம்முடைய சொத்து, பக்தி தொண்டு தான் நம்முடைய சொத்து, கிருஷ்ண உணர்வு தான் நம்ம சொத்து. அந்த சொத்து நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம கொடுக்கணும்னு நினச்சா அடுத்தவங்க அந்த சொத்து தான் கொடுக்கணும். வேற பௌதிகமாக கொடுக்கறதுனால அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதான் இன்னொரு கதையை சொல்கிறார் பிரபா அந்த பொருளில், சனாதன கோஸ்வாமி வந்து இந்த சின்னாமணிக்கல் வச்சுருப்பார்ல அந்த கதையை சொல்கிறார். எங்கே வச்சிருந்தா சின்னாமணிக்கல் குப்பையில் போட்டு வச்சுருப்பார். அந்த பேராசிரியர் பிராமணர் வந்து கேட்கும்போது சனாதன கோஸ்வாமி சொல்லுவார், அங்கே இருக்க எடுத்துன்னு போய்க்கோம்பார். அவர் எடுத்துன்னு போகும்போது யோசிப்பார், இது ரொம்ப உயர்ந்த பொருள்னா ஏன் அவரை குப்பையில் போட்டு வச்சிருக்கணும். அப்போ திரும்ப வந்து கேட்பார், பாபாஜி இந்த சாதன இந்த சிந்தாமணிக்கல் ரொம்ப உயர்ந்ததுன்னா நீங்கள் குப்பையில் போட்டிருக்கீங்க, அப்போ இதை விட உயர்ந்த பொருள் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதை விட உயர்ந்த வஸ்து ஒன்று உங்ககிட்ட இருக்கு, அது கொடுங்க, அது வேணா இதை தூர போட்டுவாங்க, இதை தூர போட்டுவாங்க, மிக உயர்ந்த சொத்து என்கிட்ட இருக்கு, உனக்கு வேணுமா இப்போ இதான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரி. இதுதான் மிக உயர்ந்த சொத்து. ஹரிநாமம் தான் மிக உயர்ந்த சொத்துன்னு சொல்லி கொடுத்தார். அன்றிலிருந்து அந்த பிராமணரும் நல்ல பக்தராயர் சனாதன் கோசாமி கருணினார். அந்த உதாரணத்தையும் சிவப்பா வந்து பொருளில் கொடுத்திருக்கார். சந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி. ஏதாவது கேள்வியோ சொன்னீங்க?
துக்காராம் இருக்கீங்களா?